இந்த ஒரு நியாயாதிபதிகள் அப்படின்ற புக்குக்குள்ள நம்ம ஒரு விதத்தில் நம்ம நுழையிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வர்றது ஒரு முகவரியை தான் பார்த்துட்டு வரோம். இது ரொம்ப வினோதமான புக், ரொம்ப வினோதமான புக். இந்த புக்கு ஒரு விதத்தில் அதனோட வினோதங்களை யோசிச்சு பார்க்கும்போது, இன்னொரு பக்கம் கடவுள் தான் பைபிளை எழுதினார், தேவ ஆவி தான் பைபிளை எழுதினார்ன்றதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் இந்த புத்தகம் கூட. ஏன்னா எந்த நாட்டினுடைய வரலாறும் சரித்திரத்தை நம்ம போய் படிச்சு பார்க்கும்போது, அந்த நாட்டினுடைய அவங்க எவ்வளவு மோசமா இருந்தாங்கன்னு தங்களுடைய சொந்த நாட்டை பத்தி எந்த மனிதர்களும் எழுத மாட்டாங்க. அவங்க அவங்களுடைய பாவங்கள் எவ்வளவு அகோரமா இருந்துச்சு, எவ்வளவு மோசமா அவங்க நடந்துகிட்டாங்க, எவ்வளவு அநாகரீகமா அவங்க நடந்துகிட்டாங்கன்னு எந்த நாட்டினுடைய சரித்திரமும் ரெக்கார்டு வச்சே இருக்க மாட்டாங்க. ஆனா இஸ்ரேல் ஜனங்க அவங்களுடைய தொடர்ந்து செய்த பாவம் எந்த அளவுக்கு சீர்கெட்ட நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க நீ எழுதி எழுதுறது மாத்திரம் இல்ல, முழு உலகமே படிக்கும் வரைக்கும் ஒரு வரலாறு ஆனதுக்கு அது ஆண்டவர் தான் அதை எழுதியிருக்கிறாருன்றதுக்கு ஒரு பெரிய ஆதாரம். அவருடைய மனிதர்களை கொண்டு ஆவியை கொண்டு இந்த மாதிரி ஒரு புக்கு மற்ற நாட்டை பத்தி எங்கேயுமே பார்க்க முடியாது. அது அப்படி அதை நம்ம பார்க்கிறோம். இது பார்க்கும்போது இது ஒரு ஒரு லாங் இன்ட்ரடக்ஷன் இந்த புக்குக்கு. இந்த புக்கு இவ்வளோ இப்படி இஸ்ரேல் ஜனங்க மோசமா போனதுக்கு காரணம் ஒரு 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 அதனோட சந்தர்ப்ப சூழ்நிலையை சொல்லாம இந்த புக்கு வரல. 1 அதிகாரத்திலிருந்து 3 அதிகாரம் 6 வசனம் வரைக்கும் இந்த புக்குக்கு ஒரு முகவரி தான். இந்த புக்குடைய கதை ஸ்டார்ட் ஆகுறதே 3 அதிகாரம் 6 வசனத்துல தான், 7 வசனத்திலிருந்து. அதனால தான் இந்த முகவரியை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். 1 அதிகாரத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்துற இஸ்ரவேல் ஜனங்களுடைய தவற சுட்டி காட்டுறத பார்க்கிறோம். அவர்கள் அந்த கானானியரை துரத்தவில்லை அப்படின்னு அவர் இந்த 1 அதிகாரத்தில் ரொம்ப அவர் இஸ்ரவேல் ஜனங்களை குற்றம் படுத்துறார், ஆதங்கத்தோடு குற்றப்படுத்துறார். அதுதான் அந்த அதிகாரத்துல கீழே முதல்ல யூதா கோத்திரம் வெற்றி, அப்புறம் பெஞ்சமின் கோத்திரம் வெற்றி, அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் கீழே போனதுதான் 1 அதிகார ஸ்ட்ரக்சரே வருது. அது முடிஞ்சு போய் 2 அதிகாரம் ஆரம்பிக்கிறது எப்படி, அந்த கர்த்தருடைய தேவ தூதனானவர் வந்து அந்த மக்களை கண்டிக்கிறார் இல்லைங்களா, கண்டித்து அவர்களை கடிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். தேவ செய்தியை கொடுத்த பிறகு அந்த மக்கள் அதுக்கு கொடுத்த ஒரு பதில் என்ன, ஆழமா உணர்ந்து ஆழமா மனம் திரும்பினதில்லை, ஒரு மேல் பார்வையா பாவத்துல கடினப்படும் போது நம்ம பாவத்தின் அகோரங்கள் அதனால நம்ம எவ்வளவு இதாயிட்டோன்றத பார்க்கும்போது ஒரு மேல் பார்வையா நாடகம் மாதிரி மனம் திரும்ப செய்யும். அது உண்மையான மனம் திரும்புது இல்லை, பாவத்துல கடினப்பட்டு போனா அப்படித்தான் ஒரு நாடகம் போடுற மாதிரி ஐயோன்னு ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி போஹீம்ல உட்காந்து ஒரு 2 நாள் அழுதாங்க. அது உண்மையான மனம் திரும்புதலே கொண்டு வரல, எந்த மாற்றமும் அவங்களுக்கு கொண்டு வரல. அவங்க எல்லாம் பாவத்துக்கு எடிக்ஷன் ஆயிருக்காங்க, பாவத்துல கடினப்பட்டு போனார்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். 1 to 6, 6 to 2 அதிகாரத்தை பார்த்தோம்னா 6 to 10 வரைக்கும் அப்பதான் ஒரு ஸ்ட்ரக்சரா வருது, ஒரு ரீவைண்ட் பண்ற மாதிரி. இவங்க எவ்வளவு கீழே போயிட்டாங்க ஆனா இவங்க எவ்வளவு மேல இருந்தாங்கன்னு யோசுவா காலத்தை நமக்கு ஞாபகப்படுத்துற. யோசுவா அந்த நாட்டை எப்படி பிடிச்சு கர்த்தர் காலத்தில் யோசுவா மக்கள் வந்து யோசுவா காலத்தில் எப்படி கர்த்தரை சேவித்தார்கள், சேவித்த பிறகு யோசுவா மரித்தார், மரித்த பிறகு ஒரு புதிய ஜெனரேஷன் வந்துச்சு. அந்த புதிய ஜெனரேஷன் வந்து என்ன பண்ணுச்சு, 11 வசனத்துல 2 அதிகாரம் ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு வரும். 2 அதிகாரம் 11 வசனத்துல புது ஜெனரேஷன் வந்து என்ன செஞ்சாங்க,
அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்.
அந்த வசனம் ரொம்ப முக்கியம். திருப்பி திருப்பி போன வாட்டியை நம்ம படிச்சோம். இவர்கள் இப்படி யோசுவா காலத்தில் அப்படி இருந்த மக்கள் ஒரு புதிய சந்ததி வந்து பயங்கரமா போயிருச்சு. அவர்கள் கர்த்தரை விட்டு கர்த்தர் எப்பேற்பட்ட கர்த்தர், தங்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர், எகிப்து தேசத்திலிருந்து தங்களை கொண்டு வந்த கர்த்தரை விட்டு பாகாலை சேவித்தார்கள், அந்நிய தேவர்களை அவர்கள் சேவித்தார்கள். சரி, கர்த்தரை விட்டாங்க, மற்ற தேவர்களை சேவித்தாங்க, அதுக்கு அடுத்ததாக வர சைக்கிள் என்ன, கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள். கோபம் மூட்டினதால கர்த்தர் என்ன பண்ணாரு, அவர்களை கொள்ளைக்காரர்கிட்ட ஒப்பு கொடுத்தார், அப்படின்னு பாக்குறோம். அந்த கொள்ளை அவங்க எவ்வளவு கீழே வந்துட்டாங்க, ஏன் இப்படி ஆனாங்க, ஜெய கோஷம் போட்டுக்கிட்டு கானான் தேசத்துக்குள்ள நுழைந்த இஸ்ரவேல் ஜனங்களா இப்படி மாறி போனார்கள் அப்படின்றதுக்கு அதுக்கு சில விளக்கங்களும் அங்க நம்ம பார்த்தோம். மூணு காரணங்கள் இப்படி போனதற்கு போனாடி நம்ம படிச்சோம். முதலாவது அவங்களுக்கு அப்படி போனதுக்கு காரணம் வந்து தேவனோடு ஒரு ஒரு இருதயபூர்வமான ஒரு உறவு இல்லை அவங்களுக்கு. பாருங்களேன், ஒரு வெளி நாடகம் தான் எல்லாம், ரிலிஜனோ ஜீசஸோ இயேசுவோ ஒரு வெளி நாடகம் தான். இருதய கர்த்தரை அவர்கள் அறியவில்லை, அதான் முதல் காரணம் அவர் சொல்றார். கர்த்தரை அறியவில்லை, கர்த்தரை பத்தி அவங்க அறிஞ்சிருக்கலாம், கர்த்தரை அறிய இருதயபூர்வமான ஒரு உறவு, அனுதினமும் ஆண்டவர்கிட்ட உறவாடுற ஒரு உறவு அவங்களுக்கு இல்லை, அதை ஏற்படுத்திக்கல. பாருங்களேன், அதான் பெரிய டேஞ்சர், நமக்கும் இருக்கிற டேஞ்சர். நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு ரிலிஜன் வெளிப்பிரகாரமா வச்சுக்கலாம், பரிசேர் ரிலிஜன் மாதிரி. இதயபூர்வமான உறவு இருக்கிறதா நமக்கு, ஆண்டவர்கிட்ட உறவாடுற ஒரு உறவு, ஆண்டவர் ஓடு சம்பந்தப்படுற ஒரு உறவு. அது அது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய கிரியைகளை மறந்தார்கள், ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்றத மறந்து போனாங்க. அதான் இந்த பாட்டுகள்லாம் நம்ம பாடும்போது வெறும் வெறுமையா இந்த பாட்டு இருக்கக்கூடாது, வெறுமையா அவங்களுக்கு இருந்து ஒரு ஒரு பிராக்டிஸ் ஆயிருச்சு, அது சும்மா ராகத்தால வெறும் வார்த்தை தான் வருதுன்னா யோசிச்சு பார்க்கணும். அவங்களுக்கு ஆண்டவர் செஞ்ச காரியங்களை நினைச்சு நினைச்சு பாக்குறத விட ஒரு பெரிய காரியம் வேற இல்லைங்க, ரொம்ப முக்கியம் அது. நம்ம இப்படி போயிடாதபடிக்கு நம்ம ஆண்டவர் நம்ம எங்க இருந்தோம், ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாருன்றது மறக்க தூக்கத்துல எந்திரிச்சாலும் சொல்ற அளவுக்கு நமக்கு ஞாபகத்துல அது அதுதான் நம்மளை கொளுத்து ஆண்டவர்கிட்ட உண்மையா இருக்க வைக்கும். பாருங்களேன், சில நேரங்களில் நம்ம கீழே போயிட்டோம் ஆவிக்குரிய ஜீவியத்துல அப்படின்னா அதை நினைச்சுதான் நம்மளை எந்திரிச்சு வச்சுக்க முடியும். அதுவே ஒரு 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் மறந்து போயிட்டோம்னா எப்படி இருக்க முடியும்? இவங்க ரொம்ப 100 ஆண்டு மறந்து போயிட்டாங்க கர்த்தர் அவங்களுக்கு என்ன செஞ்சார். பாருங்களா, அதான் ரொம்ப பயங்கரம். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நான் கூட சொன்னேன் ஒரு புக்கு 10001 காரியம் கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு ஒரு இவ்வளவு பெரிய புக்கு. அது வாங்கிட்டு என்னடா இது இப்படி இருக்குதுன்னு எடுத்து 2 பேஜ் பார்த்தா ஒன்னும் இருக்கல. அப்புறம் பார்த்து படிச்சுட்டே இருந்தா அவர் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு கிராண்டடுக்கு வாழ்க்கையில எடுத்துக்கிறோம் அது எல்லாத்தையும் அவர் போடுறாரு. உண்மையாவே பல காரியங்கள் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இதுக்கெல்லாம் செலுத்தணும் இல்லையா ஆண்டவருக்கு நன்றி. எவ்வளவு காரியம் ஒவ்வொரு நாளும் துளி துளியத்துக்கு ஆண்டவர் செஞ்சுட்டு வர்றாரு. அதெல்லாம் பார்க்காத குருடனா நான் இருக்கிறேன்னு அவர் அதெல்லாம் பார்த்து எழுதி இருக்கிறார். ஒரு புக்ல வெறும் லிஸ்ட் தான் ஆண்டவர் அவருக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறார் ஒவ்வொரு நாளும். பாருங்களேன், அதை அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் செஞ்ச காரியத்துக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். முதலாவது கர்த்தரை அறியவில்லை, கர்த்தர் கிரியைகளை அவர்கள் மறந்தார்கள். இது ரெண்டு ஆச்சுன்னா என்ன ஆகும்? அப்படி ஒரு இதயத்தை யோசிச்சு பாருங்களேன், அந்த இதயம் இந்த உலக செதிக்கு இழுக்கப்படும். அப்படி ஒரு இதயம் நமக்கு இருந்துச்சுன்னா ஆண்டவரை நம்ம அறியாம ஆண்டவர் செய்த கிரியைகளை உடலாம இருந்தோம்னா ஒரு இயற்கையாவே என்ன ஆகும்? இந்த உலக கவர்ச்சினால் நாம் இழுக்கப்படுவோம், இழுக்கப்பட்டு கர்த்தரை விட்டு பிரிந்து போய்விடுவோம். அதான் அவங்களுக்கு நடந்துச்சு. பாருங்க, உலக கவர்ச்சி அவர்களுக்கு இழுக்கப்பட்டது. பாகாலுடைய ஆராதனை என்ன அட்ராக்ஷன் தெரியுங்களா? பயங்கர அட்ராக்ஷன். இப்ப கூட என்ன பண்றது, பாகாலுடைய ஆராதனை செய்யும்படிக்குத்தான் பல சபைகள் வந்து அந்த பாகால் ஆராதனை அங்கேயே கொண்டு வருகிறார்கள். என்ன, ரொம்ப அட்ராக்டிவா டான்ஸ், ரொம்ப அட்ராக்டிவா பாட்டு, ரொம்ப கவர்ச்சியா அதெல்லாம் போட்டு என்ன பண்றது, யெகோவாவை ஆராதிக்கும் போது நம்மளுடைய இச்சைகள் எல்லாம் கட்டுப்படுத்துகிற வல்லமை நமக்கு கிடைக்குது. ஆனா இந்த பாகால் ஆரம்பிக்கும் போது நம்ம இச்சைகளை தூண்டுகிறது தான் பாகாலுடைய ஆராதனை. பாருங்களேன், யஹோ ஆராதிக்கிறது தான் வித்தியாசம். அவருடைய நியாயப்பிரமாணம் நம்ம இச்சைகளை கட்டுப்படுத்தி பரிசுத்தத்துல நம்மள உந்துகிறது. ஆனா பாகாலுடைய ஆராதனை நம்முடைய இச்சைகளை தூண்டுகிற ஆராதனை தான் கானானுடைய ஆராதனை. அது ஆனா அந்த மாதிரி கர்த்தர் அறியாதவங்களுக்கு ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ரொம்ப கவர்ச்சியா இருக்கும். அதான் பாக்குறோம். பாருங்க, இது எவ்வளவு பிராக்டிக்கல் நம்மளும் யோசிச்சு பாருங்க. ஒன்னும் இல்ல, நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா சபை இருக்குது, நமக்கு ஆண்டவர் இருக்காரு, சாதனங்கள் இருக்கு. நம்மளே ஒரு மாசம் ஆண்டவரோடு ஒழுங்கான ஜபம் இல்ல, ஒழுங்கான ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறதுல, கர்த்தர் செய்த காரியத்தை நம்ம யோசிக்கிறதுல கம்யூனியன் இல்லாம ஒரு மாசம் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், உலகம் எவ்வளவு கவர்க்கும் தெரியுமா? நம்மள மேல உலகத்துக்கு மேல வச்சுக்கிறதே ஆண்டவருடைய சாதனங்கள் தான். ஒரு 2 மாசம் போறோம்னு வைங்க, 3 மாசம் போங்க, ஒரு 1 வருஷம் அப்படி விட்டோம்னா நம்மளுடைய நிலைமையும் பாகாலை ஆராதித்தார்கள் நம்மளும் போயிட முடியும். பாருங்களா, இது ரொம்ப பிராக்டிக்கல் தான், ரொம்ப ஒரு எச்சரிக்கை. உலகம் ரொம்ப கவர்ச்சியா நமக்கு இருந்துட முடியும். சரி, அது பார்த்துட்டு என்ன பாக்குறோம் இங்க, இங்கதான் அந்த சைக்கிளை விவரிக்கிறார். ஜட்ஜஸ் சைக்கிள், சில நல்ல ஓபன் பைபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் தான் போட்டிருப்பாங்க. இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கோம். 7 வாட்டி ரெவலேஷன்ல 7 சைக்கிள் ஓடுற மாதிரி ஜட்ஜஸ்லயும் 7 சைக்கிள் இருக்கு. என்ன, கர்த்தரை அவர்கள் விடுவார்கள், அந்நிய தேவர்களை அவர்கள் சேவிப்பார்கள், யெகோவாவுக்கு கோபம் மூட்டுவார்கள். யோ கோபம் விட்டோன்னா அவர் வந்து கொள்ளைக்காரர்களுக்கு ஒப்பு கொடுத்துருவாரு, கொள்ளைக்காரர்களுக்கு அவங்களுக்கு ஒப்பு கொடுத்த உடனே அவங்க திருப்பி அந்த துன்பம் தாங்க முடியாம கர்த்தர்கிட்ட கதறுவாங்க. ஒரு நியாயாதிபதிய அவர் எழுப்பி அவங்களை ரட்சிப்பார். ரட்சித்தவனும் கொஞ்ச நாள் ஒழுங்கா இருப்பாங்க, திருப்பியும் பாகாலை ஆராதிப்பாங்க, திருப்பியும் கர்த்தரை விட்டுட்டு சேவிப்பாங்க. அவர் கோபம் திருப்பி அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுப்பாரு. இதுவேவா திருந்தாம இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம், அதான் பாவக போறோம். திருப்பி 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 ஏழு ஜட்ஜஸ் வருவாங்க, இதே கதை தான் நடந்துகிட்டு இருக்கோம். ஆனா அதுல பல பாகங்களை நம்ம பார்க்க போறோம், பல காரியங்களை நம்ம பார்த்து படிச்சுக்க போறோம். பாருங்க, இதுலயும் யெகோவா வந்து ஒரு அன்பானவர், உடன்படிக்கை அன்பு, அவருடைய அன்பே அதிசயமான அன்பு. உலகம் தோற்றுவதற்கு முன்பதாகவே நம்ம மேல வச்ச அந்த அன்பு இல்லைங்களா, எவ்வளவு பெரிய அன்பு. உலகம் உண்டாகல, நம்ம பிறக்கல, அதுக்கு முன்னாடியே நம்ம எங்க பிறப்போம், எந்த ஜாதியில பிறப்போம், எந்த இதுல பிறப்போம், கோத்திரத்துல பிறப்போம், அதெல்லாம் அறிந்திருந்த தேவன் அப்பவே நம்மளை நேசிச்சார். அவ்வளவு நேசம் நம்மள மேல வச்சிருக்கிற தேவன் வந்து நம்ம கெடுத்துக்கிற மாதிரி பாவத்துல போனோம்னா அந்த தேவன் என்னவோ செய்யறாரு, நம்மள கோபத்துல துரத்திக்கிட்டு வர தேவன். அந்த அன்புல சும்மா இருக்காது, கோபத்துல துரத்திக்கிட்டு தான் வரும். ஆனா அன்புல தான், அன்புனால வர கோபம், எரிச்சலின் கோபம் இல்லைங்களா. நம்ம புள்ள தப்பு செஞ்சுட்டு எங்கேயோ ஓடிருச்சுன்னா ஏதோ ஒன்னு பண்ணிட்டு போகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை அடிக்கணும், உதைக்கணும், சரி பண்ணணும்னு கோபத்துல துரத்திட்டு போறது இல்ல, குச்சி எடுத்துட்டு போறோம், கோபத்துலதான் போறோம். ஆனா என்ன, எதனால போறோம், அந்த புள்ள மேல இருக்கிற அன்புனால. அதே மாதிரிதான் யெகோவா கோபத்துல அவங்களை துரத்திக்கிட்டு வர்றார், பயங்கரமா துரத்திட்டு வர்றத பாக்குறோம். அந்த கோபத்துல பாருங்களேன், அதனால சரி இந்த சைக்கிளை நம்ம பார்க்க போறோம். சைக்கிளை பார்த்துட்டு இங்க பாருங்களேன், 26வது வசனத்துல 2வது அதிகாரத்துல என்ன பாக்குறோம், 20வது வசனம் இருக்கலாம்.
ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி, இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியா, யோசுவா மறித்து பின்வைத்து போன சாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார்.
இப்போ ஆண்டவர் ஒரு முடிவு எடுக்கிறார், இந்த ஜனங்களுடைய இதை பார்த்துட்டு இந்த சைக்கிளை விவரிக்கிறார். இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன், இதெல்லாம் முகவரி இந்த புக்குக்கு. அந்த சைக்கிளை விவரிச்சுட்டு இவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் யெகோவா என்ன செய்வார், இறையாண்மை உள்ள தேவன், இந்த மக்களுக்கு அவர் அன்பான தேவன், அன்பு கூர்ந்த தேவன், தங்களோடு உடன்படிக்கை செய்த தேவன். அவர் என்ன பண்றாருன்னா, இந்த மக்களுக்கு ஒரு ஒரு இந்த மக்கள் ஒரு சோதிக்கும்படி, இந்த மக்களை சோதிக்கும்படி யோசுவா எத்தனை ஜாதிகளை விரட்டினாரோ அதோடு விரட்டுறது நிப்பாட்டிட்டார். இன்னமே நிப்பாட்டிட்டு இந்த அந்நிய மக்களை வைத்து இந்த ஜனங்களை அவர்கள் என் பேச்சுக்கு கீழ்படிவாங்களா இல்லையான்னு சோதிக்கும்படி ஆண்டவர் இந்த மக்களை பயன்படுத்த போறார். அவங்களுக்கு ஒரு கோலாக பயன்படுத்த போறார். அவங்களுக்கு தன்னுடைய வழியில நடப்பதற்கு இந்த மற்ற ஜாதிகளை பயன்படுத்த போறார் அப்படின்னு அந்த வசனம் சொல்லப்படுது. ஒரு விதத்துல நம்ம நினைச்சோம்னா, ஆண்டவரே இவங்களெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா இவங்களுக்கு சோதனையா இருக்காது, இவங்களெல்லாம் கூட வச்சிருக்கிறதுனால தானே சோதனைன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா. இவங்க காணானியரே இல்லாம இவங்களை சந்தோஷமா வச்சிருந்தோம்னா இவங்களுக்கு பாவத்துல காணானியர் வழியில இவங்க போக மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவருடைய ஞானத்துல அவர் வைக்கணும்னு விரும்புறார். அவர் வச்சு அந்த சோதனையில அவர்கள் தன் வார்த்தைகளை கீழ்படிவாங்களா இல்லையான்னு சோதிக்க போறார். அவர் சோதிச்சு அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல, அவங்களுடைய இதயத்தை அவங்களுக்கே காமிக்கிறதுக்கு பாருங்களேன், அதை தான் அவர் பயன்படுத்துறார். பிசாசு வந்து நமக்கு சோதனை கொண்டு வர்றது வந்து நம்மளை விழுந்து நம்ம கெட்டு போய் நம்மளை அழியறதுக்கு. ஆண்டவர் நமக்கு சோதனையா வைக்கிறது எதுக்காக, நம்மளை பலப்படுத்தி நம்மளை இன்னும் வளர வைக்கிறதுக்காக. அதுக்காகத்தான் அந்த மக்களை அவர் பயன்படுத்துறதா அதுல பாக்குறோம். சரி, அதோடுதான் அந்த 2வது அதிகாரம் முடியுது. முடிச்சு 3வது அதிகாரத்தை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா படிங்க, 3வது அதிகாரம் 1வது வசனம்.
கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும், இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால், பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும், சகல கானானியரும், சீதோனியரும், பாகால் எர்மோன் துவக்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும்
அதிகாரம் ஆரம்பிக்குது, இன்னும் முகவரியில தான் இருக்கிறோம். இந்த அதிகாரம் என்ன ஆரம்பிச்சு என்ன சொல்லுது, போன அதிகாரம் முடிச்சதுல இது தொடருது. சரி, இப்படி உடனோன்னு சில ஜாதிகளை அவர் விட்டு வச்சு இவங்களை சோதிக்கணும்னு முடிவு பண்ணாரு. அதுல இன்னொரு காரணமும் அவர் விட்டு வச்சதுக்கு காரணம் என்னன்னு இந்த அதிகாரத்துல சொல்லுதுன்னா, அவர்களை போர்ல அவங்களை ட்ரெயின் பண்ணணும்ன்றதுக்காக. பாருங்களேன், அவங்கள எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு சந்ததியா வளர்ந்துச்சுன்னா என்ன ஆகும், இவங்களுக்கு போரும் இருக்காது சண்டையும் இருக்காதுன்னா, இவங்க நல்லா சாப்பிட்டு கொளுத்து இதாகி அந்த நாட்டை காப்பாற்ற முடியாத ஒரு பலவீனரா கூட ஆயிடலாம். போரே இல்லைன்னா எப்படி அவங்க வார் ஸ்கில்ஸ் எல்லாம், அந்த காலத்துல காத்துக்கணும்னா வார் ஸ்கில்ஸ் தேவை. அதை டெவலப் பண்றதுக்கும் அவங்கள விட்டுருக்கிறார். அவங்களோ கர்த்தர் மேல சார்ந்திருந்தா தான் நம்மளுக்கு வெற்றி வரும் போர்ல, இல்லைன்னா கர்த்தரை நம்ம விட்டோம்னா நம்மளுக்கு தண்டனை அழிவு தான் வரும்ன்றத புரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்கு ஒரு காரணத்தை அவர் சொல்லி எந்த ஜாதிகளை அவர் விட்டு வைத்தார் அப்படின்ற ஒரு விவரம் வருது. அவர்கள் யாரு, அஞ்சு அதிபதிகள், ரூலர்ஸ் ஆஃப் பிலிஸ்டீன்ஸ் அப்படின்னு வரும். இன்னமே புதிய ஏற்பாடுல, அது பழைய ஏற்பாடுல அடிக்கடி பிலிஸ்தியருங்க வருவாங்க. அது காரணம் இங்கதான் ஆரம்பிக்குது. ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிலிஸ்தியருங்க தொல்லை கொடுத்தாங்க? பிலிஸ்தியர் அஞ்சு அதிபதிகள் பாத்தீங்கன்னா, அவங்க இன்னும் பல வசனங்கள்ல ஆஷ்டாட், காசா, அஸ்கிலான், எக்ரான் அப்படின்னு வரும், காத் அப்படின்னு அஞ்சு அதிபதிகள். இவங்க தான் அந்த அஞ்சு அதிபதிகள். அவங்க அதிபதிகள் அவங்க பேர் தான் அந்த ஊர்களுக்கும் வச்சதா பார்க்கலாம். இந்த அஞ்சு அதிபதிகள் வந்து இனிமே இஸ்ரவேலுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்க போறாங்க. பாத்தீங்கன்னா இது ஒன்று. இதுக்கப்புறம் தொடர்ந்து அடுத்த புக் வருது என்ன, ரூத் வருது. அதுக்கப்புறம் ஒன்னு சாமியல், ரெண்டு சாமியல்லாம் வரும். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாமியல் காலத்துல எல்லாம் இஸ்ரேவேலுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தவங்க பிலிஸ்தியருங்க. பாத்தீங்கன்னா கோலியாத் வந்து சவுல் கிட்ட வந்து நின்னது, கோலியாத் வந்து நின்று தாவீது அடிச்சு போட்டதாகவும் ஒரு பிலிஸ்தியன் இல்லைங்களா. அவங்க எல்லாம் பிலிஸ்தியருங்க. ஏன்னா இவங்களுடைய இதனால ஆண்டவர் அவங்களை அனுமதிக்க விட்டார். பாருங்களேன், தாவீது காலத்துல தான் ஒரு ஓரளவுக்கு அடக்கப்பட்டார்கள் அவர்கள். பிலிஸ்தியருங்க பாக்குறோம். அதுக்கப்புறம் பிலிஸ்தியரை விட்டுட்டு கானானியர், முதல்ல இருந்த கானானியரும் இருக்கிறாங்க, சைடோனியன்ஸ், அவங்க எல்லாம் கடல் கரையில் இருக்கிற மக்கள். அப்புறம் ஏவியர்கள், என்ன வருது தமிழ்ல,
பாகால் எர்மோன் பிரவேசிக்கும் வரைக்கும் லிபனானின் மலைகளிலே குடியிருக்கிற
ஏவியர்கள், ஏவியர்கள் அவர்கள் தான் மலைகள்ல குடியிருக்கவங்க. பாருங்க, கடல் கிட்ட குடியிருக்கிறவங்க, மலை கிட்ட குடியிருக்கிறவங்க, கானானியர்கள், இவங்க எல்லோரையும் ஆண்டவர் விட்டு வச்சிருந்தார் இவங்களுக்கு இஸ்ரவேல்ல அவங்கள சிட்சிக்கணும், அவங்கள இது பண்ணணும்னு. சரி, இதுல பாத்தீங்கன்னா இதான் ரொம்ப சோகம். சுதந்திரவாதிகளா வந்த மக்கள், இந்த நாட்டை சுதந்திரிக்கணும்னு ஆபிராமுக்கும் மோசேக்கும் வாக்கு தந்த வந்த மக்கள் வந்து தங்களுடைய சோம்பேறித்தனத்தினாலேயோ, கீழ்படியாமைனாலேயோ, அவிவிசுவாசத்தினாலேயோ, பாவத்தினாலேயோ அந்த ஊரில் வந்து ஒரு ஒரு நாடோடிகளாக குடியிருக்கும்படி ஆயிடுச்சு. அதான் பார்க்குறோம். பாருங்களேன், அதான் அவர் அஞ்சாவது வசனம் நமக்கு சொல்லுது, படிங்க.
இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், ஏமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து.
பாருங்களேன், இவர்கள் நடுவில் குடியிருந்து இந்த தேசத்தை அவங்க ஆள வந்தவங்க, இந்த தேசத்தையே சுதந்திரமா பெற வந்தவங்க. இது எப்படின்னா, அவர்கள் நடுவில் கூடியிருந்தார்கள்னா, அவங்க பெர்மிஷன் கொடுத்து அலோ பண்ணதுனால இருக்கிறபடி ஆயிடுச்சு. அவங்களுக்கு தான் சோகமான நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு நம்ம காட்டுது. அவங்களுக்கு நடுவில் கூடியிருந்தார்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரி, தொடர்ந்து படிங்க.
அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை
சேவித்தார்கள். பாருங்க, வசனம் தான் ஆறாவது வசனம், இதோடு முகவரி முடியுது. இந்த முகவரியில் ஆண்டவர் அவங்களை சோதிக்கும்படி அங்க வச்சாரு. அந்த சோதனையில பயங்கரமா அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. ஏன், அவங்க செஞ்சது என்ன, அவர்களுடைய குமாரத்திகளை திருமணம் செய்து அவர்களுக்கு குமாரத்திகளை கொடுத்து அவர்களுடைய தேவர்களை சேவித்தார்கள். தேவர்களை சேவித்தது மாத்திரம் இல்ல, தங்களை தொடர்ந்து படிங்களா ஏழாவது வசனத்துல.
இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசபொத்தாமியாவின்.
இப்ப சரி படிப்போம். இதுல பாத்தீங்கன்னா ஆறு அஞ்சு ஆறு அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா அதோடு இந்த முகவரி முடியுது. இந்த முகவரி எங்க கொண்டு வந்து நம்மளை நிறுத்துதுன்னா, எப்படி இருந்த இஸ்ரவேல் ஜனங்க இப்போ முழுமையா அந்த சந்ததிய அந்த அடிமைப்பட்டு போய் பயங்கரமா கெட்டு பயங்கரமா போயிருச்சு. அதோடு தான் நீ வந்து முடியுது. இஸ்ரவேல் ஜனங்க கானானியர் அவிவசுவாசிகளுக்கு மத்தியில் குடியிருந்து அவங்களுடைய மகள்களை திருமணம் செய்து கொண்டு அவங்களுடைய ஆராதனையே பின்பற்ற தொடங்கினாங்க. யெகோவான் ஒரு தேவன் இருக்கிறார், அவருக்கு நாம் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறோன்றதே அவங்க மறந்து போயிட்டாங்க. யெகோவான் ஒரு தேவன் இருக்கிறான்னு கூட தெரிய முடியாத நிலைமைக்கு அவங்க போயிடுற அளவுக்கு மோசமா போயிட்டாங்க. அதான் ஒரு 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 இன்ட்ரடக்ஷன் மாதிரி. அதோடு பாருங்களேன், யெகோவா இந்த ஜனங்கள் இதுக்கு முன்னாடி 2:7 பாத்தீங்கன்னா அவர்கள் கர்த்தரை சேவித்தார்கள். யோசுவா காலத்தில் இருக்கிற மக்கள் கர்த்தரை சேவித்தார்கள்னு வருது 2:7. இந்த 3:6 அவர்கள் அந்நிய தேவர்களை சேவித்தார்கள். தான் அங்கிருந்து கீழே விழுந்துட்டதா பாக்கிறோம். சரி, இது முகவரியை பார்த்து முடிச்சு இப்பதான் நமக்கு என்ன வரப்போகுதுன்னா, இப்போ இதுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டே நம்ம போவோம். முகவரியை பார்த்து முடிச்சுட்டோம். 1 அதிகாரத்திலிருந்து 3:6 வரைக்கும் முகவரி. இந்த புக்குடைய பாடி இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த புக்குடைய கதைகள் இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 7 வசனத்திலிருந்து 16 வரைக்கும், இந்த 3 அதிகாரத்திலிருந்து 16 வரைக்கும் பல நிகழ்வுகள் பல கதைகள் வரப்போகுது. இந்த இத்தனை அதிகாரங்களும், இந்த சொல்ல போனா 13 அதிகாரங்களும், அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா, நீடிய பொறுமை உள்ள யெகோவாவுடைய ரட்சிப்புன்னு சொல்லலாம். நீடிய பொறுமை, யெகோவாவுடைய பொறுமையத்தான் இந்த புக்கு நம்ம காட்டுது. பாருங்களேன், அப்பேற்பட்ட நீடிய சாந்தம், நீடிய பொறுமை உள்ள யெகோவாவுடைய ரட்சிப்பு அப்படின்றது தான் ஒரு தலைப்பை கொடுக்கலாம். அந்த ரட்சிப்பினுடைய பல கோணங்களை தான் இந்த அதிகாரங்கள் நமக்கு வெளிப்படுத்த போகுது. ஒருவேளை பக்க அந்த கதைகள்லாம் பார்க்கும்போது என்ன இந்த புக்கு சொல்லுது, இத்தனை கதைகள் நமக்கு என்ன சொல்லுது, யெகோவாவுடைய நீடிய பொறுமை அதான் நம்ம காட்டுது. அந்த நீடிய பொறுமை உள்ள தேவன் தன்னுடைய மக்களை திருப்பி திருப்பி எவ்வளவு பொறுமையா இருந்து ரட்சிக்கிறார், அதுதான் இந்த புத்தகம் நம்ம காட்டுறத பாக்குறோம். இல்ல பாத்தீங்கன்னா பல கதைகள் வரும், அந்த ரட்சிப்பின் பல கோணங்களை பார்க்கலாம், பல கோணங்கள். இதுல ஒத்னியல்னு வருவார், அடுத்தது அவரை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். அந்த ரட்சிப்பினுடைய ஒரு மாதிரி, எப்பேற்பட்ட மாதிரி, அந்த ரட்சிப்பினுடைய உற்சாக ஒரு நிலைமை, எவ்வளவு அதிசயமான ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பினுடைய ஒரு நேர் விரோதமான தன்மை, அதோட வினோதமான தன்மை, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். சரி, முதலாவது ஜட்ஜ பத்தி இன்னைக்கு பார்ப்போம். நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்துல இப்பதான் இந்த புக் ஆரம்பிக்க தொடரப்போகுது. முதலாவது ஜட்ஜ பத்தி ஆரம்பிக்கும் போது இது 7:11 வரைக்கும் வருது. 7:11 வரைக்கும் ரொம்ப சுருக்கிய வசனங்க தான். இது எப்படின்னா, ஒரு கேம் நம்ம ஆடுறதுக்கு முன்னாடி உடனே ஒரு கேம் ஆடிட முடியாது இல்லைங்களா. முதல்ல என்ன பண்ணணும், ஒரு கேம் ஆடணும்னா, ஒரு புது கேம்ஸ், இங்கெல்லாம் வீடியோ கேம்ஸ் எல்லாம் ஆடுறது இல்லையா, உங்களுக்கெல்லாம் தெரியாதான். ஒரு கேமை நம்ம ஆடுறதுக்கு முன்னாடி அந்த கேமுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படிப்போம் இல்லையா, அது எப்படி ஆடணும், ரூல்ஸை படிப்போம். அந்த ரூல்ஸை படிச்சுட்டு ஒரு ரெண்டு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஆடி பார்ப்போம், எந்த கேமாக இருந்தால் ஆடி பார்ப்போம். அதே மாதிரி தான் இந்த கேமுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு, அப்படி தான் வருது இந்த புக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு, இந்த சைக்கிள் தான் ஓடும், இப்படி பண்ணால் பெனால்ட்டி வரும், கீழே விழுந்து மண்டியை உடச்சுக்குவேன், இப்படி பண்ணால் நல்லா நீ இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ அந்த கேம் ஒரு ட்ரையலா ஆடி பாக்குற மாதிரி தான் இந்த 7:11 வரைக்கும். அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப விஷயமே இருக்காது, ரொம்ப சுருக்கமாக இந்த சைக்கிளை ஓட்டிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த சைக்கிள் ஓட போகுது 7 வாட்டி, ரொம்ப சுருக்கமாக இங்க ஓட்டிடுறாரு. ஏன்னா ஒரு ட்ரையல் பண்ணி பார்ப்போன்ற ஒரு ட்ரையல் மாதிரி வருது இந்த வசனத்துல பாக்கலாம். பாருங்களேன், ஒரு மாடல் மாதிரி, இனிமே வரப்போற அந்த கதைகளுக்கு ஒரு மாடல் இதுதான். இந்த ஜட்ஜஸ் டைம்ல இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் முறை ஜட்ஜஸ் டைம்ல. ஒரு ஒரு அது பாருங்களேன், 7:11 வரைக்கும் ஒரு ஸ்கெல்டல் மாதிரி அவர் கொடுக்கிறார். சரி படிப்போம். 7:8 வரைக்கும் ரெண்டு விஷயத்த நம்ம பார்க்கலாம். அந்த வசனங்கள்ல ரெண்டு வசனங்கள்ல, ஒன்னு இஸ்ரவேல் ஆரம்பிக்கிறது எங்க, அவங்களுடைய பாவத்தில் ஆரம்பிக்குது. அந்த பாவத்தில் ஆரம்பிச்சு யெகோவாவுடைய கோபத்தை நம்ம பார்ப்போம். சரி படிங்களா, அந்த 7:8.
இப்படி இஸ்ரவேல் புத்திர கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரேவேலின் மேல் கோபம் மூண்டவராகி அவர்களை மெசபொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமின் கையிலே விற்று போட்டார். இப்படி இஸ்ரேவேல் புத்திரர் கூசான் ரிஷதாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள்.
இஸ்ரேவேல் கர்த்தரை மறந்தார்கள், பாகாலை சேவித்தார்கள், கர்த்தருக்கு கோபம் உண்டது, அந்த கோபத்தில் அவர் கூஷான் ரிஷதாயிம் இல்லைங்களா, கூஷான் ரிஷதாயிம் அவனுக்கு வித்து போட்டார்கள். அவன் வந்து மெசபொட்டோமியாவுடைய ராஜா, அவனுக்கு வித்து போட்டார்கள். வித்து போட்டு அவர்கள் எத்தனை வருஷம் அவனை சேவித்தார்கள்? 8 வருஷம் சேவித்தார்கள். பாருங்கள, 8 வருஷம் சேவித்தார்கள். பாகால அவங்க சேவித்தா ஆண்டவர் கூஷான சேவிக்கும்படி அவங்க செஞ்சிடுறார். இது வந்து நம்ம இது நடந்தா அது நடக்கும்ன்றது காரணம் இல்ல, பாக்குறோம் இதெல்லாம் நடத்துறவர் யெகோவா, அவர் தான் இதை நடத்துறார். இது காரணம் என்ன? அவருடைய கோபம். அவருடைய கோபத்தினால தான் இந்த மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுற மாதிரி ஆச்சு. நம்ம சில நேரங்களில் வந்து ஹிஸ்டரி எப்படித்தான் பார்க்கணும், சரித்திரத்தை எப்படித்தான் பார்க்கணும்னு பைபிள் நமக்கு கத்துக் கொடுக்குது. சில நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், அது நடந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு, இல்ல ஏனோ தானோ நடந்துருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் அப்படி நடந்து போச்சு, ஏன் இப்படி நடந்து போச்சுன்றது காரணமே இல்லை. சில காரணங்களால தான், இதுக்கு எல்லாமே காரணம் யெகோவா. அவருடைய உறவுல ஒரு தேசமோ ஒரு மனிதர்களோ எப்படி நடந்துக்கிறாங்கன்ற பொறுத்து தான் ஹிஸ்டரிய நிகழ்ந்து அதை கண்ட்ரோல் பண்றவர் அவர் தான். பாருங்களா, இவங்க பாகாலை சேவித்ததுனால அவருக்கு கோபம் மூட்டினாங்க. அந்த கோபத்துக்கு காரணம் தான் 8 வருஷம் இவங்க கூஷான் சேவிக்கும்படி ஆயிடுச்சுன்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்களேன், அதான் ஒரு ப்ராசஸா நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த சரித்திரத்தை உருவாக்குறவரும் நடத்துறவரும் அவரா இருக்கிறதுனால. ஆனா அவருடைய கோபத்திலையும் பாருங்களேன், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒருத்தர் அருமையா சொல்லி இருக்கிறாரு, ஆண்டவர் கோபப்பட்டாலும் அவருடைய கோபத்தில் அன்பு இருக்கும். ஏன் கோபப்படுறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்க ஒருவேளை எப்படியே விட்டுட்டாருன்னா யோசிச்சு பாருங்களேன், பாகாலை அவர்கள் சேவித்து இன்னும் மோசம் மோசம் மோசமா போய் என்ன ஆயிருப்பாங்க, கானானியர் மாதிரி ஆயிருப்பாங்க. கானானியர் மாதிரி அவங்க பாவத்தின் அளவை அவங்க அதிகப்படுத்தின பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, முற்றிலுமா இந்த மக்களையும் அடிக்கணும்னு அழிக்கணும், சோதோம் குமாரா மாதிரி அழிக்கணும்னு அவங்க போயிருக்கலாம் இல்லையா. ஆனா ஆண்டவர் அப்படி தன்னுடைய உடன்படிக்கை மக்களை விட மாட்டார். பாருங்களேன், அவர்களை தான் நான் சொன்னேன், அவர்கள் பாவத்துல இருந்தாலும் அவர்கள் அவர் கோபத்துல அவங்க துரத்திக்கிட்டு போறவர். பாருங்களேன், பாகால வசதியா சுகத்தோடு ஐஸ்வர்யத்தோடு சேவிக்க அவர் விட மாட்டார். அதனாலதான் பாகால அவங்க சேவித்து அப்படி போற வழிய பார்க்கும் போது அவர்களுக்கு பயங்கரமான சிக்சையை அவர் கொண்டு வர்றார். இல்லைங்களா, பாவத்துலதான் கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்மள தொடர்ந்து பாவத்துல ஆண்டவர் நம்ம இன்பத்தோடு லக்ஸரியா ஒரு விளைவுகளும் இல்லாம பாவத்துல தொடர்ந்து போக விடவே மாட்டார். அதுல சிக்சைய கொண்டு வராம அவர் இருக்க மாட்டார். அதான் நம்ம பாக்குறோம். பாருங்களா, அவங்களை சிக்சையை கொண்டு வந்து அவங்களை வசதியா பாவம் செஞ்சு லக்ஸரியா பாவம் செஞ்சு சொல்லும்படிக்கு அவங்கள விடல. ஏன் இப்படி பண்ணா என்ன ஆகும், இப்படி பண்ணா ஒருவேளை ரட்சிப்பு வர முடியாது உடனே. ஆனா அவங்க பாகால் மேல இருக்கிற பற்று குறையும். இந்த மாதிரி நம்ம ஆராதிக்கிற தேவனால இப்படி வந்துருச்சே, பாகால் மேல இருக்கிற பற்று குறைஞ்சு ரட்சிப்புக்கு ஒரு ஏதுவாக அது இருக்கலாம். அதனால ஒரு விதத்துல பார்த்தோம்னா யெகோவாவுடைய கோபம் ஒரு விதத்துல குட் நியூஸ் தான் இல்லைங்களா. அப்படியே விட்டோம்னா என்ன ஆகும், பேரழிவுக்கு போய்விடுவோம். அதனால அவருக்கு சிக்ஷித்து நம்மளை இது பண்றது அதுதான் அவருடைய உடன்படிக்கை. ஏன்னா தன்னுடைய மக்களோடு அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கும் போது அந்த மக்களை சிக்ஷிக்காம அவர் விடமாட்டார். அந்த மக்களை அதுக்காக பெரும் துன்பத்தை அனுபவிக்க வச்சாலும் வைப்பார். பெரிய துன்பத்தை நமக்கு கொடுத்தாலும் கொடுப்பாரே தவிர அதுல அழிய போக விட மாட்டார். பாருங்களா, அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு, 9வது வசனம் படிங்களா,
இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியல் என்னும் ஒரு ரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார்.
சரி, ஒன்னா பார்த்து படிச்சுக்கோ. 7-8 வசனத்துல என்ன பார்த்திருக்கிறோம், இஸ்ரவேலுடைய உண்மை இல்லாத தன்மை, கர்த்தரை விட்டு பாகாலை சேவித்த தன்மை. அதுக்கப்புறம் யெகோவாவுடைய கோபத்தை பார்க்கிறோம். அது ஒரு பக்கம் கோபமா இருந்தாலும் நியாயமான கோபம், அன்பின் கோபம், அவங்க அழியக்கூடாதுன்னு செஞ்ச கோபம் அப்படின்னு பார்க்கிறோம், அவங்கள சிக்ஷிக்கிற கோபம். அப்படி கோபத்துல அந்த இவனுக்கு ஒப்பு கொடுத்து இருந்தாலும் அந்த மக்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல், அதுக்கு யெகோவா கொடுக்கிற பதில இந்த 9வது வசனத்துல பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தரை நோக்கி எப்படி வருது அந்த வசனம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான்னு வருதா, கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது. ஆனா அந்த வசனத்தை நல்லா பாத்துக்கணும், அவர்கள் மனம் திரும்பினாங்கன்னு அந்த வசனம் சொல்லல. அவர்கள் திருந்தி பாகாலை விட்டு விலகினார்கள் அவங்க வசனம் சொல்லல. அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. எதனால கூப்பிட்டாங்க? அவங்க தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில, அவங்களுடைய வியாகுலத்துல, வேதனையில, வலியில கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. அவன் ஒடுக்கிறது தாங்கி தாங்கி 8 வருஷம் ஏங்க தாங்கணும்? 8 வருஷத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துல கூப்பிட வேண்டியது. நீ ஏன் 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் கூப்பிடுற? ஏன்னா பாவத்துல இருக்கிறது அதான. பாவத்துல இதுல இருக்கும்போது அது கடைசி எக்ஸ்ட்ரீம் தாங்க முடியாத போற அளவுக்கு சமாளிக்க பார்க்கும். பாவத்தான் பாவியதான் செய்யுது. ஆதாம் பாருங்களேன், அவன் பாவம் செஞ ச பிறகு யகோ வந்த உடனே உடனே ஓடி போய் நான் பாவம் செஞ்சேன்னு ஓடனா இல்ல ஒளிஞ்சுக்க பாக்குறேன், ஏன்னா அதுலேயே இருக்கணும்னு விரும்புறது. அதான் அவங்க அதுலயே 8 வருஷம் தாக்கு பிடிச்சிருக்கிறாங்க. தாக்கு பிடிச்சி முடியாத ஒடுக்கிற நிலம், உயிரே போற நிலைமைக்கு வரும்போது தான் தாங்க முடியாம அவங்க கூக்குரல் இட்டு இருக்காங்க. அது கூக்குரல் இடும் போது தான் பாக்குறோம் யகோவா வந்து அவர் மனது உருகிற, அவருடைய மனது உருக்கத்தை பார்க்கிறோம். யகோவா நம்ம அடிக்கடி பாட்டுல பாக்குற மாதிரி அவருடைய இரக்கங்களுக்கு, அவருடைய உருக்கங்களுக்கு அளவே கிடையாது. அவர் மனசு ரொம்ப உருகிறவர். அவங்களுடைய மனம் திரும்புதல அவர் பார்க்கல. அவங்க கஷ்டப்படுறாங்களே, வேதனைப்படுறாங்களே, அவ்வளவு வியாகுலம் படுறாங்களேன்னு பார்த்து தான் அவருடைய வலியை பார்த்து அவர் இறங்குறார். பாருங்களேன், அது ரொம்ப அவருக்கு வலிக்குதான். இப்ப தெரியுமா, நம்ம மனம் திரும்ப அவருடைய, நம்ம அவருடைய ஜனங்களா இருந்து நம்ம பாவம் செஞ்சுக்கிற ஒரு நிலையில இருந்தா, பாவத்துல இருந்து வியாகுலத்தை அனுபவிச்சாலும் அது அவருக்கு வலிக்குதான். பாருங்களேன், அதே ஜட்ஜஸ் 10:16 படிங்களா, அவருடைய வலி அங்க சொல்றாரு.
அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலில் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார்.
பாருங்களா, இஸ்ரவேலின் வருத்தம் அங்க திருந்தினாங்க. ஆனா இஸ்ரவேல் படுற வருத்தத்தை பார்த்து அவர் மனதுருகிறார். அதான் வசனம் நமக்கு சொல்லுது, அவர் மனதுருகிறார். இதை நம்ம பார்க்கிற மனிதர்கள் நம்ம இதை எப்படி பாக்குறோம்? இதை பார்த்துட்டு ஆமாங்க, ஆண்டவர் ரொம்ப இறக்கமானவர் தான் அப்படின்னு ஒரு கோட்டை வாய் விட்டுட்டு நம்ம கேட்க கூடாது. நம்ம இன்னைக்கு பொழைச்சிருக்கிறதுக்கு காரணமும் ஆண்டவருக்கு இந்த இருக்கிற குணாதிசயங்க. இல்லைங்களா, யோசிச்சு பாருங்களேன், இந்த நம்ப முடியாத கிருபை. நம்ம எத்தனையோ தவறுகள்ல இருந்தாலும், எத்தனையோ சில நேரங்கள்ல ஆண்டவருக்கு விரோதமா இருந்தாலும், அவருடைய இறக்கம் நம்ம ஜபத்தை சில நேரத்துல கேட்டு, நம்முடைய ஆபத்துல சில நேரங்கள் ரொம்ப வியாகுலத்துல ஆண்டவர் நோக்கி ஜபம் பண்றோம், அந்த வியாபுலத்தை பார்த்து பதில் கொடுக்கிறார். நம்ம ஒழுங்கானவங்கன்றதுனால இல்ல, நம்ம ரொம்ப மனம் திருந்தி ஒழுங்காயிட்டோன்றதுக்காக நம்மளை ஆசீர்வதிக்கிறது இல்ல, அவருடைய மனது உருக்கத்தினாலதான், அவருடைய குணாதிசயத்தினாலதான். சில நேரங்களில் நம்ம ஜபங்களுக்கு பதில் வர்றது, அதனால நம்ம ரொம்ப ஒழுங்காயிட்டதுனால பதில் கொடுக்கல, அவருடைய மனது உருக்கம் இல்லைங்களா. அதான் அவருடைய சொல்லி முடியாத, நம்ப முடியாத கிருபை, மனது உருக்கத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, இஸ்ரவேலுடைய பாவத்தை பார்த்தோம், யெகோவாவுடைய கோபத்தை பார்த்தோம், இஸ்ரவேலுடைய கூக்குரலை பார்த்தோம், அதுக்கு யெகோவா கொடுக்கிற பதிலை பார்த்தோம். இந்த 10வது வசனத்துல இஸ்ரவேலுக்கு ஒரு கொடுமைப்படுத்தின ஒரு மனுஷன் இல்லைங்களா, குஷான் ரெஃபாத், அவனை பத்தி பார்ப்போம். அவனுக்கு விரோதமாக யெகோவாவுடைய பலன், அவருடைய வல்லமையை பார்ப்போம். 10வது வசனத்தை படிங்க.
அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினா அவன் இஸ்ரேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசபத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூசான் ரிஷதாயிமின் மேல் பலம் கொண்டது.
பாருங்க, கூசான் ரிஷதாயிம், இந்த பேருங்கெல்லாம் நம்ம எப்படி படிச்சுக்கிறது தெரியல. கூசான் ரிஷதாயிம், கூசான் ரிஷதாயிம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல கூஷான் ரிஷதாயம் தான் இருக்கு, இங்கிலீஷ்லயும் பரவாயில்லையா, அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. கூஷான் அது ரிஷதாயம். அவரு பாத்தீங்கன்னா அவர் ஒரு ராஜா அந்த காலத்து. அவரை பத்தி, அவருடைய பவரை பத்தி நம்ம படிக்கணும். அவ்வளவு விவரங்கள் தெரியலனாலும் அங்க எங்கேயும் பார்த்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணா கொஞ்சம் விவரங்கள் தெரியுது. அந்த காலத்தில் வந்து ரொம்ப தூரத்துல இருந்த ராஜா. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஹி வாஸ் த கிங் ஆஃப் ஆராம். ஆராம்னு வருது தெரியுமா, ஆராம், ஆரான்ன்ற பட்டணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆதியாகம படிக்கும் போது அங்கதான் லாபான் வாழ்ந்திருந்த ஊர், யாக்கோபுக்கு உபத்திரம் கொடுத்த லாபான் வாழ்ந்திருந்த ஊர். அது ரொம்ப தூரம், ரொம்ப தூரத்துல இருக்கிற ஊர். ஒருவேளை லாபானுடைய சந்ததியில வந்திருக்கலாம் இவர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. லாபான் ரொம்ப மோசமான ஆள். இவரு ஒரு பெரிய ராஜா. இந்த ராஜா வந்து தன்னுடைய ஆட்சியை பரப்பணும், தன்னுடைய ராஜ்யத்தை பரப்பணும்னு போய் போய் அலெக்சாண்டர் மாதிரி எல்லாத்தையும் ஆட்கொண்டு வந்துகிட்டு எல்லாரையும் உடைச்சுக்கிட்டு வருகிற ஒரு ராஜா. இவன் வந்து அவருடைய பவரை பார்க்கிறோம். ரொம்ப தூரத்துல இருந்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமை, ஐயோ அவ்வளவு தூரத்துல இருந்து எப்படி வரணும்ன்றதே ஒரு பெரிய ஆச்சரியம். பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் அதை பத்தி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன், அது கடவுளுடைய கரம் இருந்தா தான் அப்படி வர முடியும் இல்லைங்களா. அவ்வளவு ரொம்ப தூரத்துல இருக்கிறப்ப அவன் வந்து இங்க ஆட்சி செய்யணும்னா ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ரொம்ப தூரத்துல இருந்து இவங்களுக்கு இவங்க ஆண்டவருடைய கரத்தை அதுல பார்க்கணும் என்பதற்காகவே கொண்டு வந்திருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். இவன் வந்து முதல்ல முழு இஸ்ரவேலை பிடிக்கணும்னா எப்படி பிடிச்சிருக்கணும், வந்து இந்த பக்கம் யோர்தானுக்கு இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு கோத்திரங்களை பிடிச்சி ஒடுக்கி இருக்கணும். அதை ஒடுக்கணும், யோர்தானை கடந்து அந்த பக்கம் இருக்கிற 10 கோத்திரங்களை பிடிச்சி ஒடுக்கி இருக்கணும். அது எல்லாத்தையும் அவன் ஒடுக்கி பாருங்களா, ரொம்ப கட்டுப்படுத்தி தன்னுடைய ராஜ்யத்தை பரப்பி சோல்ஜர்ஸை வச்சு எல்லா அத்தனை மக்களை போட்டு ஒடுக்கணும்னா எத்தனை சோல்ஜர்ஸோட வந்திருப்பான், எவ்வளவு பவர் அவனுக்கு இருந்திருக்கும் அதெல்லாம் நம்ம யோசிக்கிறோமா. அப்படி வந்து அவங்கள ஆண்டு இருக்கிறான், 8 வருஷம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கான். இந்த எல்லாரையும் போட்டு ஒடுக்கிற அளவுக்கு, அவங்க நாட்டிலேயே வந்து ஒடுக்கிற அளவுக்கு எத்தனை கோடி ஆர்மியோடு வந்திருப்பான், யோசிச்சு பாருங்களேன். அப்படி வந்திருக்கிறான். அவன் பேர்லயே அவனுடைய குணம் பத்தி நமக்கு போட்டிருக்கு. ரிஷதாயம்னா என்ன, இங்க போய் இங்க டிக்ஷனரிலாம் பாத்தீங்கன்னா ரிஷதாயம்னா என்ன சொல்றது, அக்கிரமக்காரன். அக்கிரமக்காரன்னா ரெண்டு டபுள் விக்கெட்னஸ் ஒரு வார்த்தை ரிஷதாயம்க்கு அதான் அர்த்தம். ரெண்டு மடங்கு பயங்கர துன்மார்க்கமும் அக்கிரமும் செய்யற ஒரு மனுஷன். ஒரு தடவை இல்ல, டபுளா விக்கெட். எந்த உலகத்திலயும் ஒரு மோசமான ஒரு கொடுமையான துன்மார்க்கமான ஒரு மனுஷனை பாத்தீங்கன்னா அந்த மனுஷனை விட டபுளா இருக்கிற ஒரு மனுஷன். அப்பேற்பட்டவனு கூட்டு வந்திருக்கிறார். ஆறாம் ரிஷதாயம், அவன் எங்க இருந்து வந்தவன், மெசப்பட்டோமியான் இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு, 10வது வசனம் இல்ல 8ல இருக்கலாம். ரெண்டு நதிகள் இருக்கிற ஊர், அந்த ரெண்டு நதிகள் இருக்கிற ஊருக்கு அவர் ராஜா. அந்த ரெண்டு நதிகள் இருக்கிற ஊருக்கு ராஜாவுக்கு ரெண்டு மடங்கு துன்மார்க்கமான ஒரு ராஜா. பாருங்களேன், ஒரு ரைமிங்கா, ஒருவேளை அவனை கேவலப்படுத்துற மாதிரி ஒரு பேரா இருந்திருக்கலாம். அவனை சில பேருக்கு, ராஜாங்களுக்கு, சில குடும்பக்காரங்களுக்கு ஒரு பேர் வைக்குவாங்க இல்லைங்களா, பட்ட பேர் மாதிரி வச்சு அவனை அவமானமா சொல்ற மாதிரி ஒரு பேருங்க இருக்கும். அந்த மாதிரி ரெண்டு மடங்கு துன்மார்க்கமான ஒரு மனுஷன் அப்படின்னு, ஒருவேளை இஸ்ரவேல் கூட அவன் கொடுக்கற கொடுமையை தாங்க முடியாம அப்படி சொல்லி இருக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், அந்த ராஜா கீழே தான் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. நம்மளால கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு வேதனையும் கஷ்டமும் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. அனுபவிச்சுட்டு அப்படிப்பட்ட ஒரு ராஜாக்கு, ராஜாவை ஆண்டவருடைய வல்லமை எப்படி தாக்குதுன்னு பாக்குறோம். என்ன பாக்குறோம், 10வது வசனத்துல அப்படிப்பட்ட ஒரு 6 பவரை அதுல ஆண்டவர் என்ன போட்டிருக்கு, ஆண்டவர் ஒரு பெரிய சேனையை எழுப்பி ஒரு 1000 யுத்த வீரர்களை எழுப்பி அப்படியெல்லாம் செஞ்சாருன்னு போடல. பாருங்களேன் அதுல வலியுறுத்துற வசனம், 10வது வசனம்,
அவர்களில் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால்.
9ல இது படிங்க,
இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியல் என்னும் ஒரு ரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார்.
பாருங்களேன், அப்பேற்பட்ட பெரிய குஷான் ரிஷதாயமுக்கு விரோதமாக அவ்வளவு பெரிய ஆர்மியாக யார் எழுப்பினாரு, ஒரு மனுஷன, ஒத்னியல் என்ற ஒரு மனுஷன். அதான் பாக்கிறோம் ஆண்டவருடைய பவர். ஒத்னியல் என்ற ஒரு மனுஷன் அவர் எழுப்பினாருன்னு பாக்கிறோம். அந்த ஒத்னியல் என்ற மனுஷன் என்ன எழுப்பி என்ன பண்ணாரு,
அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசபத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை
பாருங்களேன், இதுல பாத்தீங்கன்னா மற்ற பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா இது எவ்வளவு 7-11 வசனம், ஒரு 5 வசனத்துல விஷயம் முடிஞ்சிருது. இனிமே வரப்போற கதைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப விவரமா இருக்கும். இப்போ ஏகூத் வருவாரு, அவரு ஒரு கத்திய வச்சுக்கிட்டு எப்படி ஒருத்தனுடைய வயித்த குத்துனார்னு வரும். அப்புறம் ஜாஹேல் வரும், ரபின் என்ற ஒரு ராஜாவை பிடிச்சி டென்ட்ல எப்படி ஆணி அடிச்சு அழிச்சான்னு வரும். ரொம்ப டீட்டெயில்ஸ் வரும். ஆனா இதை பாத்தீங்கன்னா ஒரு 5 வசனத்திலேயே இதை முடிச்சிடுறாரு. ஒரு ஒரு வெத்தா போற மாதிரி. ஏன் ஒரு காரணம்னா, இதான் முதல் எபிசோட். ஒருவேளை ஒரு காரணம் ஏன் அப்படின்னா, இந்த முதல் எபிசோட்ல வந்து நம்ம வந்து அவன் எப்படி பண்ணான், இதை எப்படி வென்றான், அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இந்த வசனங்களை ஒரு ஒரு வார்த்தையிலையும் யெகோவா செஞ்சதை நம்ம கவனிக்கணும். சில நேரங்களில் இன்ட்ரெஸ்டிங் மனிதர்கள், சாம்சன் மாதிரி ஆளு, பெரிய ஆளுங்க வரும்போது, கிடியன் மாதிரி ஆளுங்க வரும்போது, அந்த மனுஷங்க மேல நம்ம கவனம் போய் அவர்களை கதாநாயகர்களா பார்க்க ஆரம்பிக்கும். அப்படிதான் வரப்போறாங்க. ஆனா இது ஆரம்பத்திலேயே முதல் எபிசோட்லயே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நிகழ்த்துறவர் யாரு, ஆண்டவர். அவர் தான் கதாநாயகர். அவரை பார்க்கணும், அவர் என்ன அதிசயமா செய்யறார், எவ்வளவு இறையாண்மை உள்ள தேவனா இருக்கிறார், அவர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி செய்யறாருன்றதை நம்ம பார்க்கணும். அதனாலதான் ரொம்ப பாருங்களேன், ரட்சிப்பு கர்த்தரால் வருகிறது. அவர் எவ்வளவு இறையாண்மை உள்ள தேவன், யோசிச்சு பாருங்க. இந்த கதையை யோசிச்சு பாருங்க. 8வது வசனத்துல தன்னுடைய மக்கள் பாவம் செஞ்சாங்க, தன்னுடைய மக்கள் தனக்கு விரோதமா போயிட்டாங்கன்றதுக்காக கூசான் ரிசதாயம கொண்டு வந்து அவனுக்கு தன் மக்களை ஒப்பு கொடுத்தவர் யாரு? 8வது வசனம் என்ன சொல்லுது?
கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி அவர்களை மெசபொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிசதாயமின் கையிலே விற்று போட்டார்.
விற்று போட்டார். அதை செஞ்சவர் யாரு? எவ்வளவு இறையாண்மை உள்ள தேவன். தன்னுடைய மக்கள் பாவம் செய்யும் போது அந்த மக்களை ஒடுக்கிறதுக்கு கூஷான் ரிசதாயமே கண்ட்ரோல் பண்ணி அவனை கொண்டு வர, அவனை தன்னுடைய கோபத்துக்கு ஒரு கருவியை அவர் பயன்படுத்திக்கொள்ள வல்லமை உள்ள தேவன். பாருங்களா, அவ்வளவு பெரிய தேவன் அவர். தன்னுடைய கோபத்துக்கு ஒரு கருவியாக அந்த நாட்டில் இருந்த பெரிய ராஜாவையே பயன்படுத்தி தன்னுடைய மக்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ராஜா, ஒரு தேவன், சரித்திர கண்ட்ரோல் பண்ற ஒரு தேவனா அவர் இருக்கிறார். அதுதான் நம்ம அந்த வசனத்துல பாக்குறோம். ஆனா அதே கருவி சில நேரங்கள்ல அதான் அவனுடைய கட்டுப்படுத்தி இந்த இஸ்ரவேல்லாம் பிடிச்ச பிறகுதான் அவர் அவனுடைய கொடுமை தாங்க முடியாம போச்சு. அந்த கருவி தான் கருவி என்றத பாக்குறத விட்டுட்டு அதனுடைய மகா துன்மார்க்கத்துல டபுள் மடங்கு போகும்போது அந்த கருவியை அழிக்கிற வல்லமும் அவருக்கு இருக்கு. பாருங்களேன், சில பேர் உயர்த்துறதும் இறக்குறதும் அவருடைய சித்தம். இந்த உலகத்துல எல்லாத்தையும் செய்து நிகழ்த்துறது அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார் தன்னுடைய நோக்கத்துக்காகன்றது இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் நம்ம. பாருங்களேன், அதான் ரொம்ப முக்கியமா. அந்த கருவி தான் கருவியா இருக்கிறதுக்கு நிராகரிச்சு நான் தான் இந்த எல்லாத்துக்கும் ராஜான்னு தான் நினைக்கும் போது இப்படி அவர் செய்யறத நம்ம பாக்குறோம். இது இன்னொரு ஒரு பகுதி பாருங்களேன், எரேமியா 27 ஒரு அடுத்த வசனம். இதை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு வசனம் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நிகழ்ச்சி. அங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, இதே மாதிரி கூசான் ரிஷதாய் மாதிரி நேபுகாத்நேசர் ராஜா வந்து எல்லா தேசங்களையும் பிடிச்சுக்கிட்டு பெருசா வர பாக்குறான். அலெக்சாண்டர் மாதிரி அந்த நிகழ்வுல என்ன நடக்குது, ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் வந்து இஸ்ரேல்ல நடக்குது. அந்த மீட்டிங்ல வந்து ஏதோமுடைய ராஜா, மோகாப் ராஜா, ஆமோனு, டைரி, சைடனு, எருசலேம் எல்லா ராஜாக்களும் கூடி ஒரு சமிட்னுவோம். பெரிய தேசங்களினுடைய ராஜாக்களே கூடி ஒரு மீட்டிங் அங்க நடக்குது. அந்த மீட்டிங்ல என்ன யோசிக்கிறாங்க, ஜெடகாயான்றதுதான் அவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்தார் அந்த காலத்துல, யூதாக்கு ராஜாவா இருந்தார். அவர்கிட்ட பேசுறாங்க, நீயும் எங்க கூட சேருவியா, நாங்க எத்தனை ராஜாக்கள் சேர்ந்து நேபுகாத்நேசர் அழிக்கலான்னு போறோம், ராஜ்யங்களை சரித்திரத்தையும் அவன் என்ன பண்ண பாக்குறான் பார், எல்லாத்தையும் ஆளுக போறான், நம்மளே இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டுடுவான், நாங்க எல்லாரும் போறோம், நீயும் எங்க கூட சேருவியா அப்படின்னு ஒரு பெரிய பார்ட்டி, ஒரு பெரிய ஒரு அலையன்ஸே நடக்குது. ஒவ்வொரு மீட்டிங்கும் போட்டு அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நேபுகாத்நேசர் அழிக்கணும்னு பாக்குறாங்க. ஒரு மேஜர் நெட்வொர்க் நடக்குது. அதை செய்வோம் இதை செய்வோம் பிளான் போட்டுட்டு இருக்கும் போது ரொம்ப வேடிக்கையா அங்க பாத்தீங்கன்னா எரேமியா வராருங்க. அவர் எப்படி எல்லாம் பெரிய ராஜா ஹை கிளாஸ் எப்படி உட்காந்துருப்பாங்க யோசிச்சு, அந்த மீட்டிங் எப்படி இருந்திருக்கும், பெரிய ஹை கிளாஸ் மீட்டிங், எல்லாம் கிங்ஸ் உட்காந்து பிளான் பண்றாங்க, அதை செய்யணும் இதை செய்யணும் எல்லாம் அப்படி எல்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணும் போது நிறையமையா வர்றது, அவர் பழைய துணி போட்டுக்கிட்டு ஒரு மாடு நுகம் இல்லைங்களா, மாடுக்கு ரெண்டு இதுக்கு வைப்பாங்களே அதை கழுத்துல மாட்டிக்கிட்டு அவர் வராருங்க. அங்க வந்துட்டு அவர் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்றாரு பாருங்களேன், அந்த பெரிய சமிட்டுக்கு. 27:5 படிங்களா, எரேமியா 27:5.
நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவங்களையும் என் மகாபலத்தினாலும் ஓங்கிய என் உயர்த்தினாலும் உண்டாக்கினேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேசர் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே ஒப்புக் கொடுத்தேன்.
பாருங்களேன், அவங்களுக்கு அரௌஸ் பண்றாரு. பூமிய வானத்தை பூமியில் உள்ள சகல காரியத்தையும் உருவாக்குனது நான் தான். நீங்களாம் மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்களா, நேபுகாத்நேசர் அழிக்கலாம் அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலான்னு. அதெல்லாம் அவனுக்கு கொடுத்ததுக்கு காரணம் யாரு, நான் தான். அவனை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். அவனை மேல உயர்த்தி கொண்டு வர்றது நான் தான். அவனுக்கு எல்லா ராஜ்யங்களையும் நான் கொடுத்து வர்றது நான் தான். நான் தான் அதை செஞ்சுட்டு வரேன். தொடர்ந்து படிங்க.
அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். அவனுடைய தேசத்துக்கு காலம் வருகிற வரையில் சகல ஜாதிகளையும் அவனையும் அவனுடைய புத்திர பௌத்திரரையும் சேவிப்பார்கள். அதற்கு அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவனை அடிமை கொள்வார்கள்.
பாருங்களேன், அதான் சொல்றாரு, அதெல்லாம் செஞ்சு வருகிறவர் நான் தான். நீங்க என்னென்னவோ நினைச்சுக்கிட்டு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னாதீங்க. அந்த நியூஸ் அவர் கொண்டு வந்து கொடுக்கறாரு, ஆனா அந்த மக்கள் அங்க கேட்கறது இல்ல. இதான் பாக்குறோம், யெகோவா தான் இந்த உலக சரித்திரத்தை நடத்துறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் தான் நடத்துறாரு. எந்த மனுஷனை அவர் உயர்த்தணும்னு விரும்புறாரோ அவர் உயர்த்துவார். உயர்த்தி அந்த மனுஷனே அந்த தன்னு இறையாண்மை கரம் என்ன உயர்த்திருக்குன்னு அந்த கரத்தை பார்க்காம அகங்காரத்துல எகிர்னானா அந்த கருவியே என்ன பண்ணுவாரு, கீழையும் கொண்டு வருவார். நேபுகாத்நேசர் அப்படி பண்ணார், இப்படி உயர்த்தி வச்சார். தானியேல் கதையில படிங்க, அவன் என்ன பண்ணா, இதெல்லாம் நான் கட்டுன இது அப்படின்னார். என்ன பண்ணார், அவன ஒரு கழுத மாதிரி மிருகத்தை புல்ல சாப்பிட வச்சார், அவனை கீழே கொண்டு வந்தார். அதே மாதிரி தான் இந்த இது அதே கதை இங்கேயும் நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி வருது. அதனாலதான் எந்த ராஜ்யத்தையும் கவர்மெண்ட்டும் பிரைம் மினிஸ்டரும் சீஃப் மினிஸ்டரையும் நடத்துறவர் ஆண்டவர். அவருடைய நோக்கங்களுக்காக, அவருடைய நித்திய நோக்கங்களுக்காக, சரித்திர நோக்கங்களுக்காக அவர் தான் சில மனிதர்களை உயர்த்துற. கொடுமையான குஷான் ரயாத் ரிஃபாத்தாயமா இருக்கலாம், கொடுமையான சீஃப் மினிஸ்டரா இருக்கலாம், பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், அதை அவர் தான் செய்யறார். அதைத்தான் நம்ம பார்க்கணும். சரித்திரத்தின் கண்ட்ரோலர் அவர் தான், அவர் தான் நடத்துறார். அவருடைய சித்தம் இல்லாம ஒருத்தருமே ஒரு அரசியல் சீட்ல சீஃப் மினிஸ்டராவோ பிரைம் மினிஸ்டராவோ உட்கார முடியாது. அதை நம்ம பார்க்கணும் இந்த இதுல. பாருங்களா, அதான் நடத்தி வர்றாரு. அது ஒரு வசனம் இருக்கு, சங்கீதம் 31:15. படிங்களா.
என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும்.
பாருங்களேன், அதான் நம்ம பார்க்கணும். என்னுடைய காலங்கள் உன் கையில இருக்கு. நம்ம தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷ காலம் மாத்திரம் இல்ல, சரித்திர காலமே யெகோவா கையில தான் இருக்கு. அவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. தன்னுடைய மக்கள் பாவம் செஞ்சாங்கன்னு எவ்வளவோ தூரத்துல இருந்த குஷான் ரிஷாத்தையம் கொண்டு வந்து அங்க கொண்டு வந்து அவங்கள ஒடுக்க வச்சார். 8 வருஷம் அவங்களை கண்ட்ரோல் பண்ணார். ஆனா அதே குஷான் ரிஷாத்தையம் தன்னுடைய மக்கள் கூக்குரல் எழுப்பி அந்த மனுஷனை கொடுமையில அதிகரிச்சுக்கும் போது அவனையே வீழ்த்துறாரு ஒரு சின்ன கருவியை வச்சு. பாக்குறோம், அப்படி இறையாண்மையை பாக்குறோம். அவனையே வீழ்த்துறாரு. இது இது நம்மளை ரொம்ப தாழ்மைப்படுத்தணும். பராமரிப்புல ஆண்டவர் நம்மளை உயர்த்தும் போதும் சரி, இது பண்ணும் போதும் சரி, கடவுளுடைய இறையாண்மை கரத்தை பார்க்காத மனிதர்களா நம்ம இருந்தோம்னா ரொம்ப ஆங்காரத்துல நமக்கும் வந்துட முடியும். பாருங்களா, ஒரு மனுஷனை உயர்த்துறது இறக்குறது அவர் செய்யறாரு, அவருடைய நோக்கங்களுக்காக செய்யறார். எந்த மனுஷனை உயர்த்தினாரோ ஒரு செகண்ட்ல அந்த மனுஷனை கீழேயும் கொண்டு வந்துட முடியும். ஆங்காரம் ஒண்டி நமக்கு வரவே கூடாது. தான் பாக்குறோம், அது நடந்திருக்கு. ஓகே, அந்த கருவியை அவர் எப்படி பயன்படுத்துறாரு, ஒத்னியலை பயன்படுத்துறாரு இல்லைங்களா. ஒத்னியலை பத்தி அவ்வளோ நமக்கு தெரிஞ்சதுதான். ஒத்னியலை பத்தி என்ன சொல்லலாம், காலே புடியா எங்க பிரதர், எங்க பிரதருடைய எங்க காலே புடியா எங்க பிரதர், அவருடைய மகன். இவர் ஆக்சுவலா அவருக்கு மருமகன் இல்லைங்களா, மருமகன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அவருடைய குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அவர் ஒரு உண்மையான விசுவாசி, பக்திமான். இவ்வளவு காலங்கள் கெட்டு போயிருந்தாலும் பக்திமான்ல அவர் ஒழுங்கா தான் இருந்திருப்பார். ஏன்னா பழைய ஜாதிக்கு சேர்ந்தவர், கர்த்தருடைய கிரியைகளை அவர் பார்த்தவர். அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். காலை சேர்த்துட்டு இருப்பாரு, அவர் இப்ப உயிரோடு இருந்திருக்க மாட்டார். ஆனா அவருடைய வம்சத்துல வந்தவர் இவர். அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவர் உண்மையான பக்திமான். எப்படி காமிச்சாரு, அந்த கிரியாத் செஃபர்ன்ற ஊரை போய் அடிச்சு அதை மேற்கொண்டு காலை அப்படிய மகளை திருமணம் பண்ணார். திருமணம் பண்ணி அவருடைய மக ஒரு குணஸ்திரீ போல எவ்வளவு பெரிய சுதந்திரத்தை அவருக்கு வாங்கி கொடுத்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அதுக்கு தண்ணி இல்லைன்னு மேல் பாய்ச்சலும் கீழ் பாய்ச்சலும் எல்லாம் சம்பாரிச்சு கொடுத்து சந்தோஷமா அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த பக்தியான ஒரு மனுஷன் பாருங்களேன். ஆனா இதுல ஒரு பாடத்தை நம்ம படிக்கணும். ஒரு மனுஷன் தனிப்பட்ட விதத்துல பக்தியில அவன் இருக்கும் போது, அவன் குடும்பத்தை பக்தியா அவனை வச்சுக்கும் போது, ஆண்டவர் அவனை பயன்படுத்தாம விடுறதில்லை. பாருங்களா, அதான் நம்ம பார்க்கணும். முதல்ல பக்தியில நம்மள ஒவ்வொருத்தரையும் நம்மள வளர்த்துக்கணும். ஒத்னியல் பாருங்களேன் எப்படி அவர் வளர்ந்தார் அப்படி இதை பார்க்கிறோம். உன் தனிப்பட்ட விதத்துல தேவன் தன்னுடைய ஆத்மாவையும் தேவன் பற்றிய அறிகிற அறிவுலையும் அவர் வளர்ந்தார். அது மாத்திரம் இல்ல, தன்னுடைய குடும்பத்தையும் ஒழுங்கா வச்சுக்கிட்டார். ஒழுங்கா வச்சுக்கிட்ட ஒரு நேரத்துல, சமயம் வந்த நேரத்துல ஆண்டவர் அவரை எடுத்து பயன்படுத்துறார். பாருங்களா எப்படி பயன்படுத்துறாரு, படிங்களா எப்படி பயன்படுத்துறாரு. அந்த 10வது வசனம் இல்லையா,
இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியல் என்னும் ஒரு ரட்சகனை
அவர் எலும்ப பண்ணினார். ஒரு ரட்சகரை எலும்ப பண்ணினார். பாருங்க, அந்த ரட்சகர் நியாயாதிபதிகள் கரெக்டான வார்த்தை இல்ல, ரட்சகர். இவங்க எல்லாம் ரட்சகருங்க. ஆபத்துல இருக்கும் போது அவங்களை ரட்சிக்க வந்தார்கள். ஒத்னியல் அவர்கள் ரட்சிக்க வந்தார். அதான் பாக்குறோம், அவருடைய குடும்பத்தை அவர் ஒழுங்கா வச்சு தன்னை தேவனுடைய இதுல வளர்க்கும் போது. 1 Timothy 3 போட்டு இல்லையா, ஒரு மூப்பர்களோ உதவிக்காரர்களோ எப்படி இருக்கணும்னு. அந்த குணங்கள் நமக்கு இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துறாரு. எப்படி ரட்சித்தாரு, என்னென்ன செஞ்சாரு, 5 காரியங்கள் அவர் செஞ்சதை பாக்குறோம். எப்படி விடுதலை வந்துச்சு, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்து இஸ்ரவேலுக்கு விடுதலை கொடுக்கும்படி வல்லமா அவனுக்கு. இவ்வளவு நாள் எங்க இருந்துச்சு, அவன் சொந்த திறமையில செய்யல, பரிசுத்தாவியான ஒருத்தான் வந்து அந்த வல்லமையை கொடுத்தார். கர்த்தருடைய ஆவி நம்ம ஒழுங்கா வச்சுக்கிட்டு இருந்து, நம்மளுடைய குடும்பத்தை நம்ம ஒழுங்கா வச்சுக்கிட்டு, ஆண்டவருடைய வழியில் நம்ம ஒழுங்கா நடக்கும் போது கர்த்தருடைய ஆவி சில நேரங்களில் வந்து நம்மளை பயன்படுத்துவார். நமக்கு இல்லாத திறமையை கொடுத்து இவில் யூசஸ் அதான் பார்த்து நம்ம கத்துக்கிறோம் இல்லீங்களா. வந்ததுனால என்னாச்சு,
அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான்.
பாருங்களா, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்து யுத்தம் பண்ண புறப்பட்டு, அடுத்தது
கர்த்தர் மெசபத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயினை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார்.
அப்புறம் 11,
அவன் கை கூசான் ரிஷதாயினின் மேல் பலம் கொண்டது, தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது.
பாருங்களா, இப்படிப்பட்ட ஒத்னியல் மாதிரி ஒரு மனுஷனால அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்தது, அவன் யுத்தம் செய்ய புறப்பட்டான். யுத்தம் செஞ்சு புறப்பட்டது மாத்திரம் இல்ல, அந்த யுத்தத்துல வெற்றியும் அவனுக்கு கிடைச்சிச்சு. வெற்றி கிடைச்சது மாத்திரம் இல்ல, அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரிச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம், அதுலயும் ஒரு கவர்மெண்டே அவன் அமைச்சான். அங்க ஒரு கவர்மெண்டே அமைச்சு அந்த கவர்மெண்டை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி அதுக்கப்புறம் எத்தனை காலம் அமைதி இருந்துச்சு, 40 வருஷம். நம்ம கவர்மெண்ட் எல்லாம் 5 வருஷம் அமைதியா நாட்டை நடத்த முடியல. 40 வருஷம் ஒரு அரசாங்கமே வச்சு ஒரு கவர்னரா இருந்து அந்த நாட்டையே ஆண்டிருக்கிறான். பாருங்களேன், 40 வருஷம் அமைதல் அப்படி ஒத்னியல் அப்படி ஏற்படுத்தி இருக்கிறார். பாருங்களேன், சில காலங்கள் அவன் வயசாய இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், அந்த காலத்திலேயே திருமணம் ஆச்சு, காலேபு காலத்துல. இப்ப இவரு 80-90 வயசு இருக்கலாம், ஆனா அந்த காலத்துல ஆண்டவர் அவரை எடுத்து பயன்படுத்துறார். அதான் அதிசயமா பாக்குறோம். ஆனா இவரு இன்னொரு ஒரு அறிகுறியும் இதுல பாக்கலாம். இவர் வந்து யூதா குலத்திலிருந்து வந்தவர். முதல் ரட்சகர் எங்க இருந்து வர்றாரு, யூதா குலத்திலிருந்து வர்றாரு. இதுவே ஒரு ஒரு சைன் போஸ்ட்னுவாங்க, வரப்போற ரட்சகரை காட்டுறதுக்கு ஒரு அறிகுறி, ஒரு சைன் இல்லைங்களா. வரப்போற உண்மையான ரட்சகர், நிரந்தர ரட்சகர் எந்த கோத்திரத்திலிருந்து வரப்போறாரு, யூதா குலத்திலிருந்து தான் வருவார். அதான் ஃபர்ஸ்ட் ரட்சகரே யூதா கோத்திரத்திலிருந்து வர்றாருன்னு பாக்குறோம். அதனால தான் இது ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன் நமக்கு. ஒரு மனுஷன் ஆண்டவர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அவனை ப்ரிப்பேர் பண்றார், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாரையுமே அப்படித்தான், தாவீதையும் சரி யோசேப்பையும் சரி பெரிய விதங்கள்ல பயன்படுத்துறதுக்கு முன்னாடி முதல்ல ப்ரிப்பேர் பண்றார். அதை மாதிரி நம்மளையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இல்லைங்களா. அதுதான் சபை. சபையில எதுக்கு நம்ம ஆண்டவர் நம்மளை கட்டி வளர்க்கிறாரு, நம்ம பரிசுத்தத்திலையும் பக்தியிலையும் நம்ம வளரணும், ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தணும். பாருங்களேன், 2 Timothy எப்பேற்பட்ட கருவி அவர் பயன்படுத்துவாரு. 2 Timothy 2:22 படி,
அன்றையும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு.
பாருங்களேன், எதை நாடணும், பாலிப இச்சைகளும் உலக இச்சைகளையும் விட்டு அதை விட்டு விலகி ஓடி சபையோடு சேர்ந்து விசுவாசத்தையும் பரிசுத்தையும் அதையும் ஆண்டவர்கிட்ட வளர்றதையும் நாடு. நாடும் போது என்ன ஆகுது, 21 படிங்களா மேல,
ஆகையா ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக
இருப்பான். ரொம்ப அருமையான வசனம். இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொள்ளுகிறவன் எப்படி இருப்பான்? கனத்துக்குரிய பாத்திரனா இருப்பான், எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமா இருப்பான். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மள பயன்படுத்தணும்னா நம்மள சுத்திகரித்துக் கொண்டு நம்மள ஒழுங்கா ஆண்டவருக்குள்ள வளர்த்து கொண்டு குடும்பத்தை ஒழுங்கா பாத்துக்கிட்டு இருந்தோம்னா ஏற்ற சமயத்துல வல்லமையா ஒத்னியலை பயன்படுத்துற மாதிரி நம்மளையும் பயன்படுத்துவாருங்க. அதான் நம்ம இதுல பார்த்து படிக்கிறோம் இல்லைங்களா. ஏற்ற சமயத்தில் தன்னை சுத்திகரித்துக் கொண்டு கனமான பாத்திரமாக இல்லைங்களா நம்ம இருக்கணும். இல்லைன்னா அசுத்தமான, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் அசுத்தமாவே இருக்கும், அது வாழ்க்கையில் ஆண்டவர் பயனே படுத்த மாட்டாருன்னு திமோத்திக்கு சொல்றாரு. சில பேர் அசுத்தமாவே தங்களை வச்சுக்கிறது, ஒழுங்காவே இருக்கிறது இல்ல, வளர்றது இல்ல, ப்ரோக்ரஸ் ஆகுறது இல்ல, அவங்களை எப்படி ஆண்டவர் பயன்படுத்துவாரு? திமோத்தி நீ அப்படி இருக்காத, இந்த இச்சைகள்லாம் விட்டு ஓடி உன்னை சுத்திகரித்துக் கொண்டு ஆண்டவருக்குள்ள வளர உன்னை ஆண்டவர் பயன்படுத்துவார். அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பாக்குறோம். சரி, கடைசியில 11வது வசனத்துல ஒரு விஷயத்த பார்த்து நம்ம வேகமா முடிப்போம். இதுல பாத்தீங்கன்னா அருமையா யெகோவாவுடைய ஒரு ஒரு பெரிய சந்தர்ப்பம் இஸ்ரவேலுக்கு கொடுக்கிறாரு. அவர் கொடுக்கும் போது அவங்க அதை எப்படி பயன்படுத்துறாங்க? 11 படிங்க.
தேசம் 40 வருஷம் அமைதலா இருந்தது. கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் மரணம் அடைந்தான்.
40 வருஷம் அமைதல், 40 வருஷம் அமைதல் பாருங்களேன். ஏன் 40 வருஷம் அமைதல ஆண்டவர் அனுபவிச்சாரு? எத்தனை வருஷம் ஒடுக்கப்பட்டாங்க? 8 வருஷம் ஒடுக்கப்பட்டாங்க. 40 வருஷம் அமைதல் கொடுத்தார். ஏன் அவங்க மனம் திரும்பினதுனால அமைதல் கொடுத்தாரா? மனம் திரும்பினதுனால, ஒழுங்கானதுனால அமைதல் கொடுத்தாரா? இல்லவே இல்ல. அவங்க கஷ்டத்துல கூக்குரலிட்டு கேட்டாங்க, அதனால அமைதல் கொடுத்தார். ஏன் இப்படி ஆண்டவர் தான் பாக்குறோம்? நம்ம வாழ்க்கையிலயும் அது செய்யறார். ரோமர்ல போட்டிருக்கு, ஆண்டவர் நம்மள மனம் திரும்ப வைக்கிறதுக்கு வெறும் சிக்ஷிக்கிறது மாத்திரம் இல்ல, அவருடைய தயவும் நல்லதும் கொடுத்து நம்மள மனம் திரும்ப வைக்கிறார். பாருங்களேன், இந்த மக்களை 40 வருஷம் அமைதல் கொடுத்து, 40 வருஷம் அமைதலா இருந்தா யோசிச்சு பாருங்களேன், அந்த காலத்துல ரொம்ப செழிப்பும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெருசா வந்துடும் அந்த காலத்துல. அதை காணா அந்த தேசத்துல இருக்காங்க, எவ்வளவு செழிப்பா வந்துட்டு இருப்பாங்க, 40 வருஷம் எவ்வளவு உயர்வா வந்துட்டு இருப்பாங்க. ஏன் அதை அனுமதிக்கிறாரு? அவங்க எல்லாம் மனம் திருந்திட்டதுனால இல்ல, அவருடைய தேவனுடைய தயவு தெரியுமா இருக்காது, நம்மளை மனம் திரும்பும்படிக்கு ஏவுது. அதான் பாக்குறோம், ஆண்டவர் நம்மள ரெண்டு விதத்துல டீல் பண்றாருங்க. சில நேரங்களில் நமக்கு எல்லாமே நல்லது நடக்குது, ஒரு தொந்தரவும் இல்ல, எல்லாமே நடக்குது, நம்ம ஒழுங்கா இருக்கிறதுக்காக இல்ல. ஆண்டவர் அதிகமா செஞ்சு 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 அன்பு காமிச்சு காமிச்சு நம்ம திருந்துவோமான்னு பாக்குறாரு. அவருடைய தயவான காலங்கள் 40 வருஷம் இருக்குது, அவர் ஒடுக்கிற காலங்கள் 8 வருஷம் தான். பாருங்களேன், அவர் ரொம்ப நம்மளுக்கு நல்லது செஞ்சு நம்ம திருந்துவோமான்னு பாக்குற வாய்ஸ்ல, வாய்ஸ்லயே நமக்கு நல்லது செய்யறது காரணம் வந்து நம்ம ரொம்ப ஒழுங்கா ஆயிட்டதுனால இல்ல, நம்மள மனம் திரும்ப வைக்கணும். பாருங்களா ரோமர்ல இருக்கு அந்த வசனம், ரோமர் 2:4.
அல்லது தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீதிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை
தேவன் தயவு. நம்ம எங்க இருக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில உங்களுக்கு ஒருவேளை கஷ்டம் இருக்கலாம், உங்களுக்கு ஒருவேளை நல்லதாவே நடந்துகிட்டு போலாம். இது ரெண்டுமே நம்மள என்ன செய்ய வைக்குது? நம்ம மனம் திரும்பி பாவங்கள்ல இருந்து திரும்பி தேவனுடைய வழியில வளரணும், அதுதான் செய்யுது. 40 வருஷம் சில நேரங்களில் நீண்ட காலம் தயவு ஆண்டவர் கொடுத்து வராரு. ஏன் கொடுத்து வராரு? நம்ம திருந்தி ஆண்டவர் பக்கம் இன்னும் அதிகமா வரணும். சில நேரங்களில் சிக்ஷைகள் வரலாம், சிக்ஷைகள் அதுவும் மனம் திரும்புறதுக்காகத்தான் இல்லைங்களா. நான் என் வாழ்க்கையில ஒரு காரியத்தை ரொம்ப படிச்சுக்கிட்டேங்க, ஒரு பாவத்துல நம்ம போய் மாட்டிக்கிட்டோம், பாவத்துல வந்துட்டோம்னா தண்டனை வர வரைக்கும் நான் திருந்த மாட்டேன்னு இருக்கிறத விட ரொம்ப மோசமான ஒரு காரியம் இல்லை. ஆண்டவர் இரக்கத்தோடு பொறுமையோடு இருக்கும் போதே மனம் திரும்பி அதை விட்டு மாறி வந்துடணும்னு கத்துக்கிட்டேன். உண்மையா நான் சொல்றேன், வாழ்க்கையில ரொம்ப பெரிய காரணம், ரொம்ப முக்கியமான காரணம், ரொம்ப முக்கியம். ஒரு பாவத்துல நம்ம இருக்கிறோம் அது தெரிஞ்சிச்சுன்னா அதை ஆண்டவர் அடிச்சு உதச்சி சித்திரவதை பண்ற வரைக்கும் அதுல இருந்து வரமாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்காம, ஒண்ணுமே நடக்காம இருந்தாலும் ஆண்டவருடைய இரக்கங்கள் கொட்டிக்கிட்டே இருந்தாலும் சரி, அதுல இருந்து நம்ம உடனே திருந்தி வந்துடணும்ன்ற ஒரு குணம் நம்ம எவ்வளவோ முன்னேற்றம். ஆண்டவருடைய நியாய தீர்ப்புகள், தண்டனைகள், சிக்ஷைகள் நம்ம வாழ்க்கையில் வராதபடிக்கு நம்மள பாதுகாத்துக்கும் பாருங்களேன். அதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இதுல கத்துக்கணும். 40 வருஷம் கொடுக்கறாரு தேவனுடைய தயவு, அதை அது தேவனுடைய தயவு உன்னை மனம் திரும்பும்படிக்கு ஏவுதுன்னு தெரியாத கடின இருதயம் பாவத்தின் மேல் அவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு தொடர்ந்து பாவத்துல போனா என்ன ஆகுது? கோபாக்கினை குவித்து கொண்டு பெரிய சிக்ஷை நமக்கு வருது. அதான் பாத்துக்கிறோம். இந்த மக்கள் என்ன பண்ணாங்க? அதுக்கப்புறம் 40 வருஷம் திருந்தி இருக்கலாம் இல்ல, திருந்துனாங்களா, மனம் திரும்பினாங்களா, என்ன ஆச்சு? அடுத்த வசனம் 12.
இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லா போதானதை செய்தார்கள்.
திருப்பி பழைய குருவி கதவை திரடி திருந்துல 40 வருஷம் அமைதல் கொடுத்து தேவனுடைய தயவு திருந்தும்படிக்கு உங்களை ஏவிச்ச, ஏன் திருப்பியும் பொல்லாப்பானதை அவர்கள் செய்தார்கள், திருப்பியும் செய்தார்கள். இது பாத்தீங்கன்னா கீழே 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 இந்த பிக்சரை நம்ம முழுசா பார்க்கணும். திருப்பி காப்பாத்துவாரு, ரெஸ்ட் கொடுப்பாரு, திருப்பி காப்பாத்துவாரு, ரெஸ்ட் கொடுப்பாரு. இந்த வாட்டி 5 வாட்டி போவோம், அதுக்கப்புறம் 6வது வாட்டி காப்பாத்துவாரு, ரெஸ்ட் கிடையாது. பாருங்களேன், மோசம் மோசம் மோசமா தான். அதுக்கப்புறம் 7வது வாட்டி காப்பாத்துவாரு, ரெஸ்ட் கிடையாது, தேவனுடைய தயவு கிடையாது. காப்பாத்தினாலும் ஒடுக்கம் உனக்கு இருக்கும், காப்பாத்தினாலும் அடி இருக்கும். அதனால தான் கீழே 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 சரசியல்லையும் மாரலாவும் அவிக்குரிய விதத்திலையும் கீழே 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 போறத நம்ம பார்த்து 17, 20 எல்லாம் ரொம்ப மோசமா போயிருந்த நம்ம பார்க்க போறோம், ரொம்ப பயங்கரமா போறத பாக்குறோம். ஏன் ஏங்க என்ன ஆச்சு? ஏன் இவங்க திருப்பி பாவம் செஞ்சாங்க? இதனால இவ்வளவு நாள் ஒழுங்கா இருந்தது காரணம் என்ன? ஒத்னியல் உயிரோடு இருந்ததுனால. பாருங்களேன், ஒத்னியல் உயிரோடு இருந்தது. இவங்க மதம் வெறும் அந்த ஜட்ஜு உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். அந்த ஜட்ஜு செத்துட்ட உடனே இவங்க பக்தியும் செத்து போச்சு. பாருங்களேன், எவ்வளவு மேற்பார்வையான, ரொம்ப கசப்பா அவளை குற்றப்படுத்துற மாதிரி எழுதியிருக்கு. ஏன் ஒத்னியல் செத்த பிறகு கர்த்தரும் செத்தா போயிட்டார் இல்ல இல்லையா? உங்களை காப்பாத்தினது ஒத்னியலை காப்பாத்தினார். அவர் ஒரு கருவி, ஆவி வந்து கர்த்தருடைய ஆவி தானே அவங்களை காப்பாத்தி நடத்துச்சு, கர்த்தருடைய ஆவி தானே அவங்களை நியாயம் தீர்த்து அவனை ஒழுங்கா நடத்த வச்சுச்சு. அப்படி எல்லாம் செய்யும் போது பாருங்களேன், ஒரு கருவி இறந்து போச்சுன்னு அவங்க நன்றி எப்படி பாதிக்கப்பட்டுச்சு பாருங்களேன். மேற்பார்வையான டிவோஷன், மேற்பார்வையான டிவோஷன். அவங்களுடைய பக்திக்கு மனுஷீகமான ஒரு கட்டுப்பாடு தேவைப்பட்டுச்சு, இல்லைன்னா அவங்க திருப்பி போயிருவாங்க. நம்மளையோ நம்ம சோதிச்சு பார்க்கணும், நம்மளையோ கேட்டு பார்க்கணும். நம்முடைய மதம் வந்து மனுஷர்களுடைய பாதிப்புனால தான் நம்ம ஒழுங்கா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, மனுஷர்களுடைய பாதிப்பு, அந்த கட்டுப்பாடு, சபையினுடைய கட்டுப்பாடுனால தான் ஒழுங்கா நம்ம இருக்கிறோமா? அதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்ட உடனே நம்ம எந்த மாதிரி நம்ம நிலைமையில இருக்க போறோம்? ஆண்டவர் மேல உண்மையான பற்று எங்க இருந்தாலும் என்ன இருந்தாலும் அந்த பற்று நமக்கு இருக்குமா, இல்ல மனுஷர்களுடைய பாதிப்புனால தான் நம்ம ஒழுங்கா இருக்கிறோமா? அதை நம்ம கேட்டுக்கணும் இல்லைங்களா? இல்லைன்னா அது பெரிய ஆபத்தா போயிடும். அது உண்மையான ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அடையாளம் இல்லை. ஜெபம் பண்ணு.